வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4. இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் வாய்ப்புற்றுநோயை பற்றி நாடக வடிவில் பேச வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, நாமும் கேட்கலாம்.
இன்று உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பல நோய்களில் ஒன்று புற்றுநோய். புற்றுநோய் நோய்களின் சக்கரவர்த்தி என்றே சொல்லலாம். இந்த நோய் வருவதற்கு முன்பு சில அறிகுறிகள் நம் உடம்பில் காணப்படும். அதனை மக்கள் தெரிந்து கொண்டால் விழிப்புணர்வுடன் புற்றுநோய் வந்தவுடனே அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து விட்டால் அதற்கான சிகிச்சையை எடுக்கும் பொழுது ஒரு நோயாளி குணப்படுத்தப்படுகிறான். அந்த புற்றுநோய் வந்து முற்றிய நிலையில் சிகிச்சை எடுக்கும்போது தான் அவனால் மருத்துவராலே காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு ஆளாகிறான். அதனால் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் அனைத்தையும் மக்கள் விழிப்புணர்வுடன் தெரிந்து கொண்டால் அந்த நோயிலிருந்து விடுபடலாம். உடலில் ஏற்பட்ட காயம் அல்லது புண் ஒரு மாதத்திற்கு மேல் மருந்தெடுத்த பிறகும் குணமாகாத நிலை இருந்தால் அது புற்றுநோயின் அறிகுறி என்றே நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உடலின் எந்த பகுதியிலும் கட்டி, தடிப்பு, தோலின் நிறம் மாறுவது போன்றவை தொடர்ந்து காணப்படும். இதில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும்போது மார்பில் இருக்கும் தோலின் நிறம் கண்டிப்பாக மாறிவிடும். இல்லாவிட்டால் அதில் கட்டியின் அறிகுறி தோன்றும். சிறுநீர், மலம் போகும் வழி, மூக்கு, வாய் ஆகியவையிலிருந்து இரத்தம் வெளியே வருவது, மலம் போகும் பொழுது இரத்தம் வந்தால் மூலம் போன்ற நோயினால் ஏற்பட்டதாக அனைவரும் நினைப்பார்கள். ஆனால் மூல நோய் என்றால் அது மருந்தெடுக்கும் போதே சரியாகிவிடும். ஆனால் புற்றுநோய் என்றால் அது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இதே நிலை ஒருவருக்கு தொடர்ந்து இருமல் ஒரு மாதத்திற்கு மேலும், இருமலுக்கான மருந்தை எடுத்துக்கொண்டாலும் இரத்தம் வெளியேறினாலோ இது காச நோயா அல்லது நுரையீரல் புற்றுநோயா என்பதனை கண்டிப்பாக மருத்துவரிடம் சென்று அறிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அதிகமான இரத்தப்போக்கு, வெள்ளைப்போக்கு, மின்னநீர் போன்ற பெண் குறி வழியாக வெளியேறுதல், இது அனைத்துமே பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படும் புற்றுநோய்க்கான அறிகுறிகள். இது மட்டும் இல்ல, பெண்களின் மார்பு காம்புகளில் வீக்கம், வலி, நீர் கசிதல் அல்லது இரத்தம் கசிதல், மார்பகம் வழக்கத்திற்கு மாறாக பெரிதாக தோன்றுதல், இவை அனைத்துமே மார்பக புற்றுநோய்க்கு முக்கிய காரணமாக அமைகிறது. இதேபோல் சாப்பிடும் பொழுது உணவை விழுங்குவதில் சிரமம், மூக்கின் உட்புறம் உள்ள குருதி நாளங்களிலிருந்து இரத்த கசிவு, இதெல்லாம் புற்றுநோயின் அறிகுறிகள். வாய் புற்றுநோய்க்கு மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆறவே ஆறாத வாய்ப்புண், வாய் துர்நாற்றம், கழுத்து நரம்பில் முடிச்சு போன்ற அறிகுறிகள் அனைத்துமே வாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள். இதேபோல் வாயின் உட்புறத்தில் தடிப்பான அல்லது வெள்ளை நிறமாக படை போல் வளர்வது, வாயினுள் வலி இல்லாத வீக்கம், இவையும் வாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள். வெயிலில் தொடர்ந்து வேலை செய்ததினால் தோலில் தோன்றும் கருப்பு திட்டு, தோலில் தடிப்பு, நிறமாற்றம், இவை அனைத்தும் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறிகள். இடுப்பு எலும்பில் வலி, சிறுநீரில் இரத்தம், மூத்திரக்குழாயில் அடைப்பு, வயிற்றின் மேல் பக்கத்தில் வலி, மஞ்சக்காமாலை, கல்லீரல் வீக்கம், வயிறு வீக்கம், இவை அனைத்தும் சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறிகள். ஏற்கனவே இருந்த மச்சம் அல்லது மருவில் திடீர் மாற்றம், ஜீரண குறைபாடு, தொடர் வாந்தி, விழுங்குவதில் சிரமம், இவையெல்லாம் உணவு குழாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள்.
மூன்று தாய்மார்களின் உரையாடல். பார்வதி வீட்டில்.
என்ன பார்வதி, வேலையெல்லாம் முடிச்சுதான், இன்னும் முடியலையா? கடத்தருவுக்கு வேற போகணும், கொஞ்சம் கூட துணைக்கு வரையா?
நீங்க கூப்பிட்டு நான் வராமையாக்கா, கொஞ்சம் வேலை இருக்குக்கா, முடிச்சுட்டு அவரும் வந்துருவாரு, சொல்லிட்டே வந்துடுறக்கா.
சரி பார்வதி, உன் வேலையை பாரு, நான் அப்படியே செல்வியும் கொஞ்சம் வர சொல்லிட்டு வந்துடுறேன். அவளையும் கூப்பிட்டா நம்ம மூணு பேருமே ஒன்னா கடத்தருவுக்கு போயிட்டு வந்துடலாம், ஒரே வேலையா முடிஞ்சிடும்.
சரிக்கா, நானும் வந்துடுறேன், வீட்டு வேலையெல்லாம் எனக்கும் முடிஞ்சிச்சு, எங்கள் வீட்லேயும் காய்கறி எல்லாம் முடிஞ்சிச்சு, உங்களோட அப்படியே வந்தேன்னா காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேக்கா.
சரி பார்வதி, நானும் போய் வீட்டெல்லாம் பூட்டிட்டு காசு எடுத்துட்டு வந்துடுறேன், அப்படியே செல்வியும் வர சொல்லிடுறேன், செல்வியும் கூட்டிட்டு வந்துடு வீட்டுக்கு வரும்போது.
செல்வி புறப்பட்டியா? அகிலாண்டக்கா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்க, நீ ரெடியாக இருந்தால் நம்ம மூணு பேருமே சேர்ந்து கடத்தருவுக்கு போயிட்டு வந்துடலாம்.
இதோ வந்துட்டேக்கா. இப்போ தான் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுத்துட்டு டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு வந்துடுறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதை வந்துடுறேன். அவங்க ரெடி ஆகிட்டாங்க, வீடை மட்டும் பூட்டினா போதும். இதை வந்துடுறேன், இருங்கக்கா.
ஆமா செல்வி, பசங்களை டியூஷனுக்கே அனுப்பி விட்டுட்டு வா. வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க?
ஆமாக்கா, அதுதான் கொஞ்சம் நேரமாச்சு. சரி வாங்க போகலாம். அகிலாண்டம்மா அங்கே நம்மளுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வாங்க போகலாம். அகிலாண்டம்மா வீட்டில். அகிலாண்டம்மா, அகிலாண்டம்மா.
வா செல்வி, வா பார்வதி, உள்ளே வாங்க. ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க? உங்களுக்காக தான் புறப்பட்டு வாசப்படியிலே இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். சரி நீங்கள் வர லேட் ஆகுதே, அதுக்குள்ளார உள்ளே போய் கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம்னு நினச்சேன். வாங்க, உங்களுக்கு சேர்ந்து தான் வச்சுருக்கேன். மூணு பேர் குடிச்சிட்டே போகலாம்.
அக்கா, நாங்கள் அப்போவே கிளம்பி வந்துட்டோக்கா. செல்வியோட பசங்க இன்னைக்கு நேரத்துலேயே ஸ்கூல் விட்டாங்கன்னு வந்துட்டாங்க. அதான் அவங்கள அப்படியே டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு வந்துட்டா வேலை முடிச்சுன்னு தான் வந்துட்டோக்கா. அதான் நேரம் ஆயிடுச்சுக்கா.
ஆமாம்மா, அக்கா சொல்கிறது சரிதான். பசங்க வீட்லேயே இருந்தாங்கன்னா விளாண்ட்டு அதை இதேன்னு போட்டு உடச்சிடுவாங்க. அதனால தான் வர வரைக்கும் டியூஷன் லொக்கருன்னு கொண்டு போய் விட்டு வந்தேன். அதாம்மா லேட் ஆயிடுச்சு.
எனக்கு நீங்கள் லேட் ஆகணுன்னே தெரியும். செல்வி பசங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ரெண்டு பேருக்கும் அதனால தான் டீ போட்டுட்டு நானும் குடிச்சிட்டு போகலான்னு வெயிட் பண்ணேன். அதனால் என்னம்மா, வந்து உட்காருங்க, குடிச்சிட்டு போகலாம்.
சரி வாங்கக்கா போகலாம்.
கடைக்கு செல்லும் வழியில்.
செல்வி, பசங்களெல்லாம் டியூஷன் அனுப்புகிறியா? ஏன் வீட்டில் ஒழுங்காக படிக்கிறது இல்லையா, இல்லை நீ எதுவும் சொல்லித்தரது இல்லையா?
எங்கம்மா படிக்கிறாங்க. நானும் அவரும் தான் ரொம்ப செல்ல கொடுத்து கெடுத்து வச்சுருக்கோம்ல. ஒழுங்காகவே படிக்கிறதில்ல. அது இல்லாமல் அடுத்த வாரம் அவங்களுக்கு வர எக்ஸாம் வருது. அதனால தான்மா அவங்களுக்கு டியூஷன் அனுப்பி விட்டு வந்தேன்.
ஏன் பார்வதி ஒன்றுமே பேசாமல் அமைதியாக வர?
ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் என்ன காய் வகறி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வரக்கா. ஏன்னா இந்த வாரம் வாங்கினது சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அதான் என்ன காய்கறியெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கா.
இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ வீட்டில் இருக்க. எதுக்காக தான் எதுவும் யோசிச்சுட்டு இருக்கு? வேலைக்கு போகும்போது தான் யோசிச்சுட்டே போகிறேன்னா வீட்டில் இருக்கும்போதுமா? நாலு மனுஷங்களோட கலகலன்னு பேசிட்டு இரு. அதை விட்டுட்டு ஏன் எப்பா பார் சிந்தனையிலே இருக்க? பார்வதி அங்கே பாரு, அங்கே நிற்கிறது யாருன்னு தெரியுதோ உனக்கு? நல்லா உத்துப்பாரு.
யாருக்கா அது? நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு சரியாகவே தெரிலக்கா.
பார்வதிக்கா அது யாருன்னு தெரியலையா? உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த சுப்பிரமணிதாக்கா, அதுதான் அந்த சாந்தி பையன். அதை தான் அகிலாண்டம்மா காட்டுறாங்க.
ஆமாம் செல்வி, அவனுக்கு என்ன வயசாச்சு? சிகரெட்டை கையில் பிடிச்சிட்டு இருக்கான் பாரு. பார்த்த படிக்கிற வயசில் இருக்க மாதிரி இருக்கா? அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்த கண்டிக்கிறது இல்லையா?
அட ஆமாக்கா, அந்த பையன் காலேஜில் முதல் வருஷம் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. என்ன வயசு ஆச்சு பாருங்க, இப்போவே சிகரெட்டு குடிக்கிறான். அதுவும் எல்லாம் போகிற வர இடத்துலையே நின்று குடிச்சிட்ருக்காக்கா. நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுங்கக்கா. அந்த பயம் அவனுக்கு இருக்கான்னு பாருங்கக்கா நீங்களே.
ஆமாக்கா, அவங்க அம்மா இவனுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரா பகலாக கஷ்டப்பட்டு அந்த வேலை இந்த வேலை கிடைக்கிற வேலையெல்லாம் போய் என் பையனுக்குன்னு எல்லாமே செய்கிறாங்க. இவனை பாருங்களேன், இன்னும் படித்து கூட ஒழுங்காக முடிக்கல. அதுக்குள்ளிட்டு கையில் சிகரெட் பிடிச்சிட்டு நின்றுட்டுக்கா. என்ன பண்ணுறது? அவங்க அம்மா இவ்வளோ பண்ணியும் உனக்கு இந்த கஷ்டமே புரிஞ்சுக்காமல் எப்படி சிகரெட் அடிச்சுன்னுட்டுக்கான் பாருங்கள். நாலஞ்சு பேர் போயிட்டு வர கடை தெருவில் இப்படி பண்ணிகிட்டு இருந்தா யாராச்சும் பார்த்துட்டு போய் அவங்க அம்மா சொன்னால் அவங்க அம்மா இவ்வளோ கஷ்டப்படுவாங்க.
ஆமாம் செல்வி, பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதே அவங்க நல்லா படித்து நம்மளை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுவாங்கன்னுதான். ஆனால் இந்த பிள்ளைங்க வந்து அதை ஏதாவது புரிஞ்சுக்கிறாங்களா? நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதே யாரும் இல்லை. காலேஜுக்கு போய் படிக்கலான்ற அக்கறை இருக்கா அவனுக்கு? இன்னைக்கு கூட காலேஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இவன் நிற்கிற தோரணை பார்த்தா இவன் காலேஜுக்கு போன மாதிரியே எனக்கு தெரியல. இங்கே தான் எங்கே சுற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சின்ன பசங்க கூட எல்லாம் சிகரெட்டு பிடிக்கிறாங்க. அப்பாவது காலேஜ் போகும்போதுன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாவது ஏழாவது படிக்கும்போதே சிகரெட் அடிக்கிறானுங்க. எல்லா பழக்கத்தையும் சின்ன வயசுலேயே கற்றுக்குறாங்க. அப்போ காலம் எங்கே போயிட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இவங்களாம் நல்லா படித்து அம்மா அப்பாவை பார்க்க போகிறானுங்க.
என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் பெரியவங்க சின்னவங்கன்ட்டு இருக்கா, எல்லாருமே தான் சிகரெட் அடிக்கிறாங்க. சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்காரரும் இதே வேலை தான் செய்கிறாரு. டெய்லி சிகரெட் அடிச்சுட்டே தான் இருக்காரு. நீங்கள் சிகரெட் அடிக்கிறதையே இப்படி சொல்கிறீங்கக்கா. நான் வேலைக்கு போகிற கம்பெனியில் இத்தனோடு தான் அந்த பசங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தா சிகரெட் அடிச்சிட்ருப்பாங்க, ஒருத்தன் பார்த்தா பாக்கு போட்டுட்ருப்பான், இன்னொருத்தர் தண்ணி அடிச்சுட்டு வந்து வேலை செய்கிறாக்கா. இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு அவனுங்களுக்கு.
ஆமாம் பார்வதி, படிக்கிற வயசில் படிக்காமல் வேலைக்கு போனால் அவனுங்கிட்டே காசு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவானுங்க, குடிக்கிறது, தண்ணி போடுறது, தம் அடிக்கிறது தான் இருப்பாங்க. அது அவங்க என்ன நல்ல பசங்களோட தான் சேருவாங்க, இதே கெட்டு குட்டிச்சவரான பசங்களோட தான் சேருவாங்க. நீ இதை வந்து சர்வசாதாரணமாக சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் செஞ்சால் என்ன வரும்னு தெரியுமா? வாய் புற்றுநோய் வரும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம காசை கொடுத்து நாமளே நோயை வாங்கின மாதிரி, இந்த காசுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது கொடுக்குறதும் இல்லைன்னா இவனுங்களே சேர்த்து வச்சா கூட பின்னாடி நல்லா இருக்கலாம் தானே. அதனால தான் இந்த கந்து வட்டி ஆறுமுகம் வீடு மேலே வீடு கட்டிகிட்ருக்கான்.
ஆமாம் பார்வதிக்கா, அகிலாண்டம்மா சொல்கிற மாதிரி நிறைய பசங்க, அதுவும் இப்போ இருக்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் எல்லா கெட்ட பழக்கத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க. அந்த கெட்ட பழக்கத்தால் என்னென்ன பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை தான் செய்கிறானுங்க. என்ன பண்ணுறது, காலை இப்போ அந்த மாதிரி இருக்குது.
என்ன செல்வி, இதுலெல்லாம் என்ன இருக்குது? ஒரு சிகரெட் அடிக்கிறனாலையும் பாக்கு போடுறதுனாலையும் இவ்வளோ பாதிப்பு இருக்கா? நீங்கள் வாய்ப்புற்றுநோயா அது இதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு நினச்சாலே பயமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் வேறு தினம் தினம் சிகரெட் குடிக்கிறாரு, என் பசங்களும் அதை பார்த்து கற்றுக்குவாங்களோன்னு எனக்கு ஒரே பயமாக இருக்குது செல்வி. அவனுக்கு வேற காலேஜுக்கு போகிற வயசாகிடுச்சு, நீ பசங்களோட சேர்ந்தா இந்த கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்குவாங்களோன்ட்டு ஒரே பயமாக இருக்குது செல்வி. இதனால என்ன பிரச்சனை வரும் எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும்.
நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிற தெரியுமா பார்வதி? நம்ம பொண்ணுங்களும் இந்த புகையில் போடுறாங்க, வெத்தலை பாக்கு போட்டால் நல்லா ஜீர்ணாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது யாராவது நம்ம செய்கிறோமா? அது கூட புகையிலையும் வச்சு உள்ளே அடக்கிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு பசிக்கிறதே இல்லை. நீயும் தான் பார்த்துருப்பில்ல உங்கள் கம்பெனிலலாம் எத்தனை பேர் போடுறாங்கன்னு.
ஆமாக்கா, அந்த டீ கொடுற டைமில் பார்க்கணுமே, ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொருத்தரும் வெத்தலை பாக்கு அடக்கிட்டே தான் இருப்பாங்க.
ஆமாம் பார்வதி, அந்த புகையிலையில் வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் புகையில் போட்டால் பசி எடுக்காதுன்றக்காக தான் நிறைய பொண்ணுங்க போடுறாங்க. ஆனால் அதில் ரசாயனம் இருக்கிறனால அது வாயில் இருக்கிற தசைகளை வந்து புண்ணாக்குது. இது மட்டும் இல்லை, ஆம்பளைங்க எல்லாருமே சிகரெட் குடிக்கிறாங்க, அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரிலாக்ஸ் பண்ணுறக்காகன்றானுங்க. ஆனால் நாம் சொல்கிறது அவங்களுக்கு புரியறதில்ல, நோய் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுலேயும் என்ன சொல்கிறாங்க, பஞ்சடிச்ச சிகரெட்டு குடிச்ச வியாதியே வர்றதுன்றாங்க. ஆனால் அதுலேயும் தானே புகையில் இருக்குது. அவங்க அது வாயில் வச்சு ஊதி ஊதி எடுத்து இல்லை இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் உள்ளே போய் அந்த வாயில் இருக்கிற தசைகளெல்லாம் அரிச்சு எடுத்துருது. அதுக்கப்புறம் வாய் புற்றுநோயாகி சாப்பிடவே முடியாமல் வாயெல்லாம் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது.
அக்கா, நீங்கள் சொல்கிறதுனால தான் இவ்வளோ விஷயம் இருக்குது இதில்ன்றதே தெரியுதுக்கா. ஆனால் எங்கள் கம்பெனியில் டெய்லி இதே பிரச்சனை தாக்கா, ட்ரெயினில் போக வர மாதிரி வந்துட்டே தாக்கா இருக்கும். இவங்கனால தாக்கா எங்கள் கம்பெனிக்கு முன்னாடி இருக்க பெட்டி கடையே ஓடுது. இவங்க மட்டும் வாங்காமல் இருந்தாங்கன்னா அந்த பெட்டி கடைக்காரை எப்போவோ காலி பண்ணி போயிருப்பாக்கா.
என்ன பார்வதிக்கா, இப்போ இருக்க காலத்தில் எல்லாரும் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் இது கூட தெரியாமல் இருக்கீங்க. இதனால் எவ்வளோ பாதிப்பு வருது இப்போ அகிலாண்டம்மா சொல்லி தான் உங்களுக்கே தெரியுதுண்ணா. அப்போ நீங்கள் என்ன காலத்தில் தான் இருக்கீங்க? ஏன் நீங்கள் நாடகம்லாம் பார்க்குறதே இல்லையா? நாடகத்தில் எவனாவது சொத்த சிகரெட் பிடிக்கிறது வந்தால் கீழே வருது, புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு கேடு, புற்றுநோய் உண்டாக்கும்னு. நீங்கள் ஏன் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை பார்வதிக்கா?
என்ன செல்வி சொல்கிற, என் வேலையை பற்றி தான் உனக்கு தெரியாதா? நான் காலையில் போனால் சாயந்தரம் தான் வரேன், வீட்டுக்கு வந்தோன்னா வேலை சரியாக இருக்குது, இதில் ரேடியோ டிவின்னு பார்க்குறக்கு வேற நேரம் இருக்கா? உங்களோட இப்படி கழத்தெருவுக்கு வந்து போகிறப்ப தான் நீங்கள் சொல்கிற விஷயத்தினால தான் எனக்கே தெரியுது, இல்லாட்டி எனக்கு எங்கே தெரிய போகுது? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறக்கே டைம் பத்த மாட்டேந்துமா.
சரி விடு பார்வதி, நீ எப்போ பாரு இதே தான் சொல்லிகிட்ருக்க, நாங்களும் கேட்டுகிட்டே தான் இருக்கோம். இனிமேலாவது புள்ள மேலேயும் புருஷன் மேலேயும் கொஞ்சம் அக்கறையாக இரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு நாம் என்ன சொல்லணும்னா தெரிஞ்சு வச்சுக்க. வேலை வேலைன்னு இருந்தால் மட்டும் பத்தாது, இப்படி சம்பாதிக்கிற பணமெல்லாம் கடைசியில் நோய்க்கு செலவழிக்கிற மாதிரி ஆகிடப்போகுது. கொஞ்சம் அவங்க மேலேயும் அக்கறை காட்டு, சரியா? சம்பாஷம் மட்டும் பத்தாது.
சரிக்கா, அதை விடுங்க, நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு அண்ணனை சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க. நீங்கள் வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிக்கிற காசு எல்லாமே கடைசியில் அண்ணனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வாய் புற்றுநோய் சரி பண்ணுறதுக்கே சரியாயிட போகுது. அதுவும் இல்லாமல் ரெண்டு வயசு பசங்களை வர வச்சுருக்கீங்க. இவரை பார்த்து அந்த பசங்களும் கெட்டு போய் அப்புறம் அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் தான் கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்கணும். அதனால் அகிலாண்டம்மா சொன்ன மாதிரி காசெல்லாம் மிச்சப்படுத்துறதை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்காரை ஃபஸ்ட்டு திருத்துற வழியை பாருங்கள். காசு காசுன்னு ஓடாதீங்க.
ஆமா பார்வதி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். செல்வி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் தம்பி திருத்துற வழிய பாரு. அது மட்டும் இல்லை, இது ஆம்பளைங்களுக்கு மட்டும் வரும் தான் நினைக்காத. ஏதோ உங்க கம்பெனிலேயே புகையிலையெல்லாம் போடுறாங்கன்னு சொல்றாங்க தானே, அந்த பொண்ணுகளுக்கும் வரும். உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் நீ சொல்லு. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, என் மருமக வேலை செய்கிற கம்பெனியில் பார்ட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நானும் கூட போனால் அப்போ தான் எனக்கு தெரியுது பொண்ணுங்களும் சிகரெட் குடிப்பாங்க தண்ணி போடுவாங்கன்னு. யார் பொண்ணு யார் பையனே தெரிலம்மா, எல்லோரும் ஒரே மாதிரி கும்பலாக இருக்காங்க, குடிக்கிறாங்க, ஊதுறாங்க, இப்படியே தான் இருந்தாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சுமா. கால கலிகாலன்னு சொல்கிறது இதுதான் போல இருக்கு.
என்னக்கா இப்படி சொல்றீங்க, ஆம்பளைங்க தான் அப்படின்னா பொண்ணுங்களும் இப்படியா, என்னக்கா இது?
ஆமா பார்வதிக்கா, இதுல என்ன இருக்கு? அம்மா சொல்ற மாதிரி டெக்னாலஜி வளருது அது வளருதுன்னு சொல்லி 1% 2% பொண்ணுங்க தான் அப்படியெல்லாம் பண்றாங்க. அதை விட நம்ம கிராமத்து பொண்ணுங்க எடுத்துக்கோங்க, அவனா கம்பெனிக்கு அங்கே இங்கேன்னு வேலைக்கு அமைச்சிடுறாங்க சின்ன வயசுலேயே. அங்கே போய் எல்லா பழக்கத்தையும் கற்றுக்குதுங்க. அதுவும் இந்த வெத்தலையை போட்டு, வெத்தலை மட்டும் போட்டா பரவாயில்லையே, சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்காக அந்த பிள்ளைங்க அப்படி சாப்பிடுதுன்னா அதில் வேறு புயலையை வேற வச்சு போட்டுக்கிறாங்க. இப்போ இருக்க காலத்தில் பிள்ளைங்க அதை விட மோசம், அந்த ஆன்சன்னு சொல்கிறாங்களா அதை வேற வெத்தலைக்குள்ளே வச்சு போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா மூளை ரொம்ப பாதிக்கும்க்கா. அது இல்லாமல் அந்த மாதிரி ஆன்ஸ்லாம் போடுறனால அவங்களுக்கு வந்து போதை ஆகிற மாதிரி ஆகும். இது வந்து குடிக்கிறதுக்கான சமமான செயல் தெரியுமா?
என்ன செல்வி இப்படி புதுசு புதுசாக சொல்கிற? வெத்தலையில் பாக்கு சுண்ணாம்பு வச்சு தான் போடுவாங்கன்னு பார்த்தா நீ என்னமோ பான்ப்ராக்கு ஆன்ஸு இதெல்லாம் வச்சு போடுறாங்கன்னு சொல்கிற. கேட்டாலே பயமாக இருக்கு செல்வி.
என்ன பார்வதி, இது கூட தெரியாமல் இருக்கேன். ஹான்ஸு பான் பராக்கெல்லாம் போட்டேன்னா வாயில் மட்டும் தெரியும்னு நினைக்காத. ஃபஸ்ட்டு தெரியறது வாயில், அது வயிற்றுக்குள்ளார தானே போகுது. வாயே எப்படி இருந்தால் வயிறு எப்படி இருக்கும்? இதனால தான் நிறைய புற்றுநோய்கள் வருது. அதுலேயும் முக்கியமாக உணவுக்குழாய் புற்றுநோயும் இதனால தான் வருது.
அக்கா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறப்ப எனக்கு ஒரே பயமாக இருக்குக்கா. எங்கள் வீட்டுக்காரர் 1 நாளைக்கு 1 டப்பா சிகரெட் குடிக்கிறாரு. நோய் வருது நோய் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லைக்கா, இது எப்படிக்கா வருது? இந்த நோய் வருதுன்னு நம்ம எப்படிக்கா தெரிஞ்சுக்கிறது?
இது எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா பார்வதி, வாயில் புண்ணு வந்துச்சுன்னா ஆறவே ஆறாது. டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்தாலும் உடனே ஆறாது. நம்ம மருந்து பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் அது ஆறாமல் இருந்தாலே இது வாய் புற்றுநோய்க்கான அறிகுறின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை பார்வதி, அந்த புண்ணெல்லாம் நம்மளுக்கு வலிக்கவே வலிக்காதாம்மா. ஏன் தெரியுமா அது வலிக்காமல் இருக்குது? அந்த புகையிலையெல்லாம் வாய்க்குள்ளார வச்சு வச்சு அந்த தசைகள் எல்லாம் தடிச்சு போகிறனால வாய் வந்து வலி இல்லாமல் மரத்து போயிடுது. அது மட்டும் இல்லை, அந்த புண்ணெல்லாம் பெருசாகிட்டு அதுக்கப்புறம்தான் நம்மளுக்கு வந்து முத்துனதுக்கப்புறம்தான் வாய் வந்து நாத்தடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அது ஏதோ புண்ணு ப்ரஷ் பட்ட இடத்துல புண்ணாக இருக்கும் தான் நாம் நினச்சிட்ருப்போம். அப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்ததான் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே பாதிக்க ஆரம்பிச்சிடும். காரமான எதையுமே நாம் சாப்பிட முடியாது. இதெல்லாம் முத்துனதுக்கு அப்புறம் தான் வலி தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட பேசும்போது கூட பேசுகிறப்போ தாடை நாக்கு இதெல்லாம் அசையும் தானே, அப்போ கூட வலிக்கும். புற்றுநோய் முத்துன பிறகுதான் இதெல்லாம் தெரியும். ஆரம்ப நிலையில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், வலியே தெரியலன்னா அதை கண்டுக்கவே மாட்டோம். எல்லாரும் அப்படி தான். இது வரக்கு முன்னாடி நம்ம தடுக்கிறது தான் நல்லது. இது மட்டும் இல்லை பார்வதி, வாயிலிருந்து ரத்தம் வரும். நம்ம வந்து ப்ரஷ் பண்ணும்போது பல்லிலிருந்து வருதுன்னு நினச்சிக்கக்கூடாது. அதே மாதிரி உடம்பு எடை வந்து குறைஞ்சிட்டே போயிடும். இதெல்லாம் இருந்தாலே வாய் புற்றுநோய்க்கான அறிகுறின்னு நம்ம நினச்சிக்கணும். உடனே டாக்டரை போய் பார்க்கறது தான் நல்லது. இப்படி தான் அறிகுறியெல்லாம் தெரியும்.
சரிக்கா, ஆனால் இந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியாமையே பாதிக்கப்பட்டுறாங்களாக்கா எல்லாரும்?
இப்படி நினைக்கிறதான் தப்பு பார்வதி. ஏன் நம்ம நாட்டில் பார்த்துக்க, அதான் இப்போ டிவியில் இப்போ செல்வி சொன்னால நாடகம் மட்டும் பார்த்துட்டே இருந்தாங்க ஆகாது. நாடகம் போடும்போதெல்லாம் அங்கே போடுறாங்கல்ல, சிகரெட்டு வந்தாலோ இல்லை மதுபானம் வந்தாலோ போடுறாங்கல்ல, குடிப்பது கேடு விளைவிக்கும், சிகரெட்டை பிடித்தால் புற்றுநோய் வரும்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க மாட்டாங்க. நாடகத்தில் அவன் என்ன பண்ணால் இவன் என்ன பண்ணால் இதுதான் ஊத்து ஊத்து பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி சிகரெட் பேக்கெட்லேயே போட்டிருக்கல, உன் புருஷ பிடிக்கிறான்னு சொல்கிறதான் இன்னைக்கு போய் பாரு, அதுலேயே கொட்டை எழுத்துல போட்டிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு கூட குடித்து அவங்க தனக்கு தானே நோயை விளைவிச்சுக்கிறாங்க. அது என்ன சும்மாவா? சிகரெட் பேக்கெட்டும் பாட்டிலும் எவ்வளோ காசுக்கு விற்குது? அதுக்கு அழகாக சத்தான சாப்பாடுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு பழம் காய்கறின்னு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கலாம். குழந்தைக்கு எதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தோமா, அதோட விளையாடலாமான்னு இருந்தால் அவனுக்கும் பொழுது போகும், பொண்டாட்டி பிள்ளைங்களும் சந்தோஷமாக அவனோட இருப்பாங்க தானே. காய்கறியை கடத்தெருவில் போய் வாங்கின மாதிரி நோயை கொண்டு போய் காசு கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறானுங்க.
ஆமாம் பார்வதிக்கா, அகிலாண்ட் அம்மா சொல்கிற மாதிரி சிகரெட்டில் மட்டும் இல்லை, இப்போ இருக்க டாஸ்மார்க் கடையில் போய் வாங்குறாங்களே பாட்டிலு, அதுக்கப்புறம் இப்போ வாயில் வைக்கிறாங்க அந்த ஆன்ஸு புகையில, அந்த பாக்கெட்டில் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கன்னு, எல்லாத்துலேயுமே இந்த புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும், மது பழக்கம் உயிரை கெடுக்கும் போட்டிருக்காங்க. அதை தெரிஞ்சும் தான் எல்லோரும் போய் வாங்கி அதை சாப்பிட்றாங்க. இந்த நோய் வரும் தெரிஞ்சு தான் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எங்கே நம்ம சொன்னால் இவங்க திருந்துவா போகிறாங்க? ஏன் நீங்கள் தினமும் வேலைக்கு போகிறீங்களே, அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு அதில் கூட எழுதியிருக்குதுல புகைப்பிடிப்பது தப்புன்னு, நீங்கள் படிக்கிறது இல்லையா என்ன?
அக்கா இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையாக்கா. எங்கள் வீட்டுக்காரர் வேற டெய்லி அந்த சிகரெட்டையே தான் குடிச்சிட்டே இருக்காரு. இதனாலயே எனக்கும் அவருக்கும் டெய்லி சண்டை வருதுக்கா. இதை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கக்கா. நாங்கள் சண்டை போட்டுக்கிறனாலேயே என் பசங்க ஒரு வாரம் லீவுன்ட்டு வீட்டில் வந்து இருக்கலான்ட்டு வராங்கக்கா. ஆனால் நாங்கள் போடுற சண்டையை பார்த்துட்டு ரெண்டே நாளில் ஓடி போயிடானுங்க ஹாஸ்டலுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா.
இதுக்கு ஏன் பார்வதி சண்டை போட்டுட்ருக்க? நீ ஃபஸ்ட்டே கண்டிச்சிருந்தா சரி, குடிச்சு குடிச்சு கரெக்டானதுக்கப்புறம் அவர் எப்படி சிகரெட் அடிக்கிற நிறுத்துவார்? உன்னையுமே நாடகம் பார்க்க வேண்டாம்னு இப்போ சொன்ன நீ கேட்குறியா? அதே மாதிரி தான் அவங்களுக்கும். அதனால் இப்போ வந்து கடையில் எல்லாம் சுவிங்க வைக்கிறாங்க, அதை வாங்கி அவருக்கு சிகரெட் குடிக்கணும் போது இதை வாங்கி போட சொல்லு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழக்கத்தை குறைச்சி குறைச்சிடலாம். நாம் உடனே நிறுத்தினா அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், மெல்லமாக தான் நிறுத்துவார். உடனே போய் சுவிங்க வாங்கி வாயில் போடுங்க நிறுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா நிறுத்த மாட்டார், மெல்ல மெல்லமாக நிறுத்த சொல்லு. அதாவது ஒரு நாலு பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோ ஒரு நாளைக்கு, அதுவும் ஒரு மூணாயி ரெண்டாயி ஒன்றாயி அப்புறம் குறைப்பார். நீ சுவிங்கணுன்னே என்னமோ நினச்சிக்காதேன், அது சுவிங்கன்னா சாக்லேட் தான், சாக்லேட் மாதிரி தான் இருக்கும், அது வாயில் போட்டு சப்பிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவார். நான் சொன்னே போய் என் தம்பிக்கிட்ட சொல்லு, நீ அவர் சிகரெட்டை இவ்வளோ நாள் குடித்ததுக்கு புற்றுநோய் வந்தாலும் வரலாம், நீ வேற என் பொண்ணு வேறு இல்லைம்மா, அதனால் நீ போய் முதல்ல அவருக்கு நல்ல சத்தான கீரை காய்கறிகளெல்லாம் வாங்கி முதல்ல கொடு, அது கூட கார சாரமாக இந்த சாப்பாடு செய்வதேன்னு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சிடாத, அளவாக காரத்தை போட்டு அவர் செஞ்சு கொடு. நிறைய பழங்க கீரை காய்கறிகள் எல்லாம் நீ சேர்த்துட்டனா இவ்வளோ நாள் அவர் சிகரெட் குடிச்சிருந்தா கூட அதில் இருந்த பாதிப்பு குறையும், அதனால் நீ பயப்பட வேண்டியதே இல்லை, அவர்கிட்ட போய் சொல்லி தம்பியும் புரிஞ்சுக்குவார்.
ஆமாம் பார்வதிக்கா, அகிலாண்ட் அம்மா சொன்ன மாதிரி இந்த புற்றுநோயை வந்து அவங்க சொன்ன முறையில் தடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த சிகரெட்டை வந்து அடிக்கிறவங்களை விட அந்த சிகரெட்லேருந்து வர புகையை சுவாசிக்கிறவங்க தான் அதுவும் ரொம்ப பாதிக்கிறாங்க. அதுவும் உங்கள் வீட்டுக்காரர் வீட்டிலே சிகரெட் அடிக்கிறாருன்றாங்க, அதை சுவாசிக்கிற காற்று நீங்கள் தான் அந்த காற்றை சுவாசிக்கிறோம், அப்போ நீங்கள் எவ்வளோ பாதிப்படைகிறீங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கார்ட்ட அகிலாண்ட் அம்மா சொன்ன மாதிரி மெதுவாக ஒவ்வொன்றா சண்டை போடாமல் மெதுவாக சொன்னீங்கன்னா அவரும் புரிஞ்சுப்பாருக்கா. அண்ணனுக்கு நீங்களும் உங்கள் பசங்களும் தான் உலகமே, நீங்கள் சொன்னால் அவர் கேட்காமையாக இருப்பார், ஆனால் நீங்கள் பொறுமையாக நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் புரிஞ்சுப்பார் பார்வதிக்கா.
அகிலாண்டக்கா நீங்கள் சொன்ன மாதிரி வாய் புற்றுநோய்னா இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்போதாக்கா தெரியுது. இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னா அவரை கண்டிப்பாக உட்கார வச்சு எந்தெந்த விஷயம்லாம் சொன்னாங்க அகிலாண்டம்மா அப்படின்ட்டு சொல்லி புரிய வைக்கிறக்கா.
சரி பார்வதி, நாங்கள் சொன்னதெல்லாம் நீ கேட்டதானே, அவர்கிட்ட போய் புரிகிற மாதிரி சொல்லி. சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, கடத்தருவில் இந்த மாதிரி சாந்தியுடைய பையனை பார்த்தோம், அவனும் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான். இப்போ நாளைக்கு நம்ம பசங்களே காலேஜுக்கு போகிறாங்க, அவங்க இதே தப்பு பண்ணும்போது நீங்கள் தட்டி கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளு, அப்போவே தம்பிக்கு பற்றும் மனசில். வேறு எதுவும் நீ பேச வேண்டியதில்லை, ஏன்னா நாம் தப்பு பண்ணும்போது நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்க முடியுமா? நீ ஒழுங்கான்னு கேட்பாங்க பசங்க, அப்போ நாம் பதில் சொல்ல முடியாது. இதை நீ போய் சொல்லி தம்பி திருந்துறாரா இல்லையான்னு பாரு, அப்படி இல்லைன்னா சொல்லி நானே வந்து தம்பிக்கிட்ட பேசுகிறேன். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு அம்மாவனால தான் பசங்க வந்து கெட்டு போகாமல் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். உன் புருஷனும் பிள்ளைகளும் நல்லா இருந்தால் தான் நீ வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். இன்னைக்கு நாம நல்லா இருந்தா தான் வருங்கால சன்னதிகளுக்கு நாம இதை புரிய வைக்க முடியும். இது ஒவ்வொரு பெற்றோரின் கடமையும் கூட.
அகிலாண்டம்மா, நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா. இது என் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் இல்லை, என் கம்பெனியில் என் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேம்மா. அந்த கம்பெனியில் என் பசங்க மாதிரியே நிறைய பசங்க வேலை செய்கிறாங்கம்மா. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றக்காக நான் கண்டிப்பாக நாளைக்கு வேலைக்கு போகணுன்னு இந்த விஷயத்த சொல்கிறேம்மா.
அகிலாண்டம்மா, பார்வதிக்கா எப்படி நாளைக்கு கம்பெனியில் போய் அவங்க கூட வேலை செய்கிற பசங்களெல்லாம் திருத்த போதோ இல்லையோ அது எனக்கு ஃபஸ்ட் தெரியல. ஃபஸ்ட்டு சாந்திட்ட போய் இந்த சுப்பிரமணியம் வச்சு வெள்ளாசிலலாம் பாருங்கள், என்ன வயசாயிடுச்சுன்னு இப்போ கையில் சிகரெட் பிடிச்சின்னு இருக்கான். இருக்கிறது ஒரே பையன், அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வாழ்த்துனா இவன் இப்படி உட்காந்து சிகரெட் பிடிச்சிருக்கானா. இதுக்கு ஒரு முடிவு நான் இன்றைக்கே கட்டுறேன் பாருங்கள். உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா பாருங்கள், சண்டை வந்தாலும் சரி அவனெல்லாத்துக்கு தானே சண்டை போட போகிறேன், பரவாயில்ல வாங்க போகலாம்.
ஆமாம் செல்வி, நானே இதை நினச்சிட்டு இருந்தேன். சுப்பிரமணியை பார்த்து தான் அவங்க அம்மாட்ட போய் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு பக்கத்தில் பூ எடுத்துகிட்டு வந்து தர வருவா, வெள்ளிக்கிழமை தானே, அப்படியே நம்ம வீட்லேயே பூ கொடுக்க வருவா, அப்போ சொல்லலான்னு நினச்சேன். நீ இன்றைக்கே போய் வீட்டில் சொல்லு, நானும் நாளைக்கு அவளை பார்த்தா சொல்கிறேன், கண்டிச்சு வைக்கட்டும். அவள் வாயை கட்டி வயிற்ற கட்டி கிடைக்கிற வேலையெல்லாம் பூ விற்றுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு காசு சேர்த்து இவனுக்கு காலேஜுக்கு அனுப்புனா இவன் புகை விட்டுட்டு இருக்கான் தானே, வச்சுக்கலாம். நம்ம மூணு பேருமே போய் சொல்லலாம் அவங்க வீட்டில்.
சரிக்கா, இவ்வளோ தூரம் நம்ம பேசிட்டு வந்ததுனாலயே என்ன காய்கறி வாங்கணுன்னே மறந்து போச்சுக்கா. நம்ம போய் காய்கறி வாங்குற வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போல வாங்கக்கா.
ஆமாம், நானும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு அப்படியே கிளம்பல, ரொம்ப நேரம் பேசிட்டே நின்றுட்டோம். வாங்க போகலாம்.
சரி வாங்க வாங்க, நான் வர பொருள் வாங்கி வச்சுட்டு சாந்திக்காவை பார்க்க போகணும். வாங்க சீக்கிரம் போகலாம். நேர்களே, இவ்வளவு நேரமாக வாய் புற்றுநோயை பற்றி நாடகத்தை கேட்டோம் அல்லவா. அடுத்ததாக
இந்த உலகத்தில் உள்ள புல் பூண்டு செடி கொடி முதல் மிருகம் மனிதன் வரை இல்லாமல் பழைய சோறு உண்ணும் பாமரன் முதல் பட்டாடைகளை உடுத்தும் பணக்காரன் வரை யாரும் எதுவும் மரணத்திற்கு விதிவிலக்கல்ல. இதுவே உண்மைகளில் எல்லாம் உயிர் உண்மை. ஏனென்றால் இவ்வாழ்க்கையில் எது நடக்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக நடக்கும் ஒரே விஷயம் மரணம் ஒன்றுதான். வேறு எது வேண்டுமானாலும் நடக்காமல் போகலாம், ஆனால் இது நடந்தே தீரும். ஒரு விஷயம் நடக்குமோ நடக்காதோ என்ற நிலையில்தான் அதை பற்றி பயம் உணரப்படும். நூற்றுக்கு நூறு நடந்தே தீரும் என்று அறிந்துவிட்டால் அது பற்றிய பயம் மறைந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த பயம் தேவையற்றதாகி விடுகிறது. அதுதான் கட்டாயம் நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் அப்புறம் ஏது பயம்? இந்த உயர் அறிவே மரண பயத்திலிருந்து பாதிக்கப்பட்டவரை விடுவிக்கிறது.
நேர்களே, இவ்வளவு நேரமாக வாய் புற்றுநோயை பற்றிய நாடகமும் மரணத்தை பற்றி சில துளிகளை கேட்டோம் அல்லவா. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை எங்களோடு இணைந்திருங்கள். ரேடியோ கோத்தகிரி 90.4.